29வது பாடலிலே சிந்தனை இருந்து வருகின்றது. ஞானாசிரியர் அருள் திரு அம்பலவான தேசிகர் 24 பாடல்களிலே தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவையான செய்திகளை எல்லாம் தொகுத்து கூறி 24வது பாடலிலே தசகாரியத்திற்கு அருமையாக தோற்றுவாய் செய்தார். அதாவது முப்பொருள்களுக்கும் ஈறு இயல்புகள் உள்ளன. ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று தன்னியல்பு என்று சொல்லக்கூடிய உண்மை இயல்பு. முப்பொருள்களுக்குமே பொது இயல்பும் உண்டு, சிறப்பியல்பும் உண்டு என்று அந்த பாடலை சொல்லி அதற்கு அடுத்த பாடலில் இருந்துதான் தசகாரியங்களை வரையறுத்து விளக்கிச் செல்கின்றார்கள். ஆகவே தசகாரியங்களை படிக்கும் பொழுது முப்பொருள்களுடைய பொது இயல்பும் நம்மால் அறியப்படும், முப்பொருளுடைய உண்மை இயல்பும் அறியப்படும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மூன்று பொருள்களுக்குமே பொது இயல்பு, உண்மை இயல்பு என்ற இரண்டு இயல்புகள் உள்ளன என்று ஆசிரியர் தொடங்கிக் கொள்கின்றார். இவ்வாறு தொடங்கிக் கொண்ட ஆசிரியர் தசகாரியங்களை சொல்கின்றார் என்றால், தசகாரியங்களை அறிந்தால் முப்பொருள்களின் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களின் பொது இயல்பையும் உணரலாம், சிறப்பியல்பையும் உணரலாம் என்ற உண்மையினை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார். மேலும் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் இவற்றையெல்லாம் முதலே சொல்லி வைத்தார்கள். ஏன் சொல்லி வைத்தார்கள் என்றால், தசகாரியங்கள் இருக்கின்றனவே தத்துவ ரூபம் தொடங்கி தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி அப்படியே வந்து கடைசியா சிவபோகம் என்று முடிகின்றது. இந்த 10 காரியங்கள், இந்த தசகாரிய அனுபவம் யாருக்கு கிட்டும், அதனை குறிப்பிடத்தான் இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் இவற்றையெல்லாம் கூறி அருளினார்கள். இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்கள் அவை மலமளவென்று முத்தியை நோக்கி முன்னேறி செல்லும். இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்கள், ஏனென்றால் இருவினை ஒப்பு வந்துவிட்டதென்றால் மலச்சக்தி நன்கு தேய்ந்துவிடும். மலச்சக்தி தேய்ந்துவிட்டால் திருவருள் இருள் நீங்கினால் ஒளிதான். ஆகவே மலபரிபாகம் நிகழ்ந்தால் மலச்சக்தி குன்றிவிட்டால், இந்த மலச்சக்தி தானே தடுத்துக் கொண்டிருந்தது திருவருளானது, அதாவது இந்த ஆன்மாவானது தன் அறிவில் கலந்திருக்கின்ற ஆன்மா அறிவிலே திருவருள் தொன்று தொட்டு கலந்திருக்கின்றது. ஆனாலும் அந்த திருவருளை இந்த ஆன்மா சாரவில்லை. அப்ப தன்னோடு அத்துவிதமாய் கலந்திருக்கின்ற அந்த திருவருளோடு உயிரை சார விடாமல் தடுத்து வந்தது இந்த ஆணவ மல சக்தி தானே. உயிர் அறிவிலே தான் திருவருள் இருக்கின்றது, ஆனால் அந்த திருவருளை உயிர் சாரவில்லை. அதுக்கு தடையாக இருந்தது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தின் சக்தி கெடுகின்றது என்றால் அப்போ அந்த திருவருள் சார்புக்கான தடை நீங்குகின்றது. எனவே திருவருள் சார்பு கைகூடுகின்றது. அந்த திருவருள் சார்பு கைகூடுதலே சத்தினிபாதம். அவையினாலே இருவினை ஒப்பு வந்துவிட்டால் உடன் நிகழ்ச்சியாக மலபரிபாகம், சத்தினிபாதம் நிகழ்ந்துவிடும். அந்த சத்தினிபாதர்களுக்கு சிவாகமத்தை உபதேசிக்க எம்பெருமானே குருவாக எழுந்து வந்துவிடுவார். எம்பெருமான் குருவாக வந்து இந்த தசகாரிய உண்மைகளை அனுபவத்தில் வைத்து உணர்த்துவார். ஆகவே இந்த தசகாரியங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியவை, படித்து தெரிந்து கொண்டு சென்றுவிடக்கூடியவை அல்ல, அனுபவிக்கக்கூடியவை. நம்மை பொறுத்த மட்டிலே நாம் சரியை நெறி, கிரியை நெறி என்று தொடக்க நிலைகளிலே இருக்கின்றோம். அதுவும் உபாய சரியில் தான். உலகியல் பற்றினை முற்றும் விட்டு உண்மை சரியை, உண்மை கரியை இவற்றையெல்லாம் ஏற்றும் பொழுதுதான் சாலோகம், சாமீபம் போன்ற உயரிய பதங்கள் கிட்டுகின்றன. உபாய சரியை ஏற்றினால் பலன் இல்லையான, அப்படி இல்லை, உபாய சரியை உபாய கிரியைன்னு தொடங்கிட்டாலே அதற்கப்புறம் உண்மை சரியை செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல பிறவியை சுவாமி கொடுத்து விடுவோம். அதாவது சைவ சமயத்திலே நுழைபவனுக்கு நம்பிக்கையும் தர வேண்டும், அதே சமயத்திலே உண்மையையும் நாம் கூற வேண்டும். என்னவென்றால், உபாய சரியை செய்கின்றான் என்றால் அவனுக்கு உண்மை சரியை செய்ய பலன் கிட்டுவிடும். இது எதற்கு? சிவபெருமானை ஏதோ எல்லா தெய்வங்களையும் வணங்குவனாகவே இருக்கட்டும், அவன் சிவபெருமானையும் விட்டுவிடாமல் வணங்கினான் என்றால் அதுவே அவனுக்கு சிறந்த புண்ணியமாகி மறுபிறப்பிலே அவன் சைவனாக வந்து விடுவான். இது மாபாளியத்திலே சிவஞான சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கிறார். சைவனாக வந்தால் உபாய சரியைகளை செய்வான், அதாவது உலகியல் வேலைகளையும் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு இந்த தீக்கை பெற்று அனுஷ்டானம் இவற்றையெல்லாம் செய்வது நம்மனவர் கூட செய்வான். அதை அந்த பிறவி அதிலே ஒரு நாட்டம் கொண்டு அதை நன்றாக செய்து வந்தான் என்றால் உண்மை சரிகளை செய்யக்கூடிய நல்ல பிறவிகளை பெறுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு மேலும் மேலும் முன்னேற்றம் தான். அதுக்கு முன்னே எத்தனை வினைகளாலும் செய்திருக்கலாம். மந்திரம் அண்ண பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகல்வரே சிந்து மல்வினை செல்வம் மல்வால் அந்தி நாம நமச்சிவாய் என்றார். ஏன்னா தீக்கை பெற்றா அவன் வந்து செவிக்க போவது, தியானிக்க போவது எல்லாம் இந்த அஞ்செழுத்து மந்திரம் தான். ஆகவே அந்த வினைகள்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிடும். அவன் சிவநதியிலே மேலும் மேலும் ஈடுபடத்தக்க பிறவிகளைத்தான் சுவாமி வழங்குவார். அப்படி வழங்கி அவன் உண்மை சரியாதிகளை ஏற்றி அந்த உண்மை சரியாதிகளை முற்றுவித்து அதன் பயனாக இருவினை ஒப்பு என்னவென்றால் அவனுக்கு நாட்டம் பூரா சிவபுண்ணியங்கள் தான், இன்ப துன்பங்கள் தான் இல்ல. இன்பம் துன்பங்கள் முன்வினைக்கீடாக வரும், அது என்ன வந்துட்டு போட்டு சிவபுண்ணியங்கள தான் நாட்டம். அப்படி நிற்பவனுக்கு மேல் வினை இல்லை, என்னன்னா இருவினை ஒப்பு யாருக்கு வந்துட்டதோ அவர்கள் மேற்கொண்டு வினைகளை செய்ய போவதில்லை. இதுவரை செஞ்சிருக்கின்ற வினைகள் தான் இருக்கின்றன, மேற்கொண்டவர்கள் செய்ய போவதில்லை. ஏன்னா இருவினை ஒப்பு வந்துருந்ததுன்னா விருப்பு வெறுப்பு வராது. இருவினை ஒப்பு என்றால் என்ன, இரண்டு வினையும் அவன் ஒப்ப காணுவான், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சமமாக கருதுவான். ஏனென்றால் எல்லாம் முன்வினைப்படம், முன்வினைப்படனை வந்து நாம் அனுபவிக்கணும். அவ்வளவுதான், இது அவனால் வந்தது இவனால் வந்தது என்று அந்த நோக்கிலே உலகிய நோக்கிலே பார்க்காமல் அவன் வந்து தத்துவ நோக்கிலே காணக்கூடிய வல்லமையை பெறுவான் இருவினை ஒப்பு வந்தவன். ஆகவே அவனுக்கு புதிதாக ஏறக்கூடிய வினைகள் இல்லை, ஏற்கனவே ஈட்டிய வினைகள் தான். அவற்றையெல்லாம் அத்துவ சுத்தியிலே கெடுப்பதற்கு ஆச்சாரியனாக சிவபெருமானை எழுந்தடி விடுவான். அந்த சிவபெருமான் வந்து எழுந்தடி வந்து தசகாரிய அனுபவங்களை உணர்த்துகின்றார். எனவே தசகாரிய அனுபவம் யாருக்கு என்றால் இருவினை ஒப்பு வந்தவனுக்கு. அவனுக்கு மலபரிவாகம் சத்தினிபாதம் போன்ற அனுபவங்கள் எல்லாம் நிகழும் என்று சொல்வதற்காகத்தான் முதலில் இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிபாதம் இவற்றை பற்றி எல்லாம் வரையறுத்தார்கள். வரையறுத்து இந்த தசகாரியங்களிலே முப்பொருள்களின் ஈரியல்பும் அடங்கும் என்பதற்காகத்தான் 24 பாடலிலே முப்பொருளின் ஈரியல்பையும் உணர்த்தினார்கள். அதாவது தசகாரிய அனுபவத்திலே என்ன நிகழ்கின்றது என்றால், அவர்கள் ஈரியல்புகள் சொன்னார்களே, பிற பொருளை சார்ந்த நிற்றல் பொது இயல்பு, அந்நியமான பொருளை சார்ந்து நிற்றல் பொது இயல்பு, அந்நியமான பொருளில் இருந்து நீங்கி நிற்றல் சிறப்பு இயல்பு என்று சொன்னார்கள். ஆகையினால இந்த தத்துவ ரூபம் தொடங்கி வருகின்ற இந்த தசகாரியத்திலே, இந்த தசகாரியத்தில் என்ன நிகழ்கின்றது என்றால், உயிரானது தன்னுடைய பொது இயல்பு நீங்கப்பெற்று உண்மை இயல்பை அடைகின்றது. அதுதான் தசகாரிய அனுபவ நிகழ்ச்சி. ஆகையினாலே உயிரானது பொது இயல்பு நீங்கப்பெற்று உண்மை இயல்பை அடைவதனாலேதான் அந்த பொது இயல்பு உண்மை இயல்பை முதலில் சொல்லிவிட்டார்கள். மேலும் மூவகை ஞானங்களும் சொன்னார்கள். இந்த தசகாரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இதெல்லாம் சொன்னார்கள். மூவகை ஞானம், பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம், முப்பொருள்களை ஞாபகம் வச்சுட்டா போறோம். முப்பொருள்களை வச்சுதான் மூவகை ஞானம். ஆகவே இந்த தசகாரிய அனுபவத்திலே உயிரானது முதலில் பாச ஞானம் நீங்கப்படுகிறது. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், இதில் பாச ஞானத்தை பற்றி நன்கு விளங்கிக் கொள்கின்றது, நன்றா புரிஞ்சுக்கிறது உயிர் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த தத்துவ சுத்தின்னு எழுது பாருங்க. மூணாவதாக அந்த தத்துவ சுத்தியில தான் உயிர் பாச ஞானத்தில் என்றும் நீங்குகின்றது. சுத்தினா என்ன, அத ஒன்றை சத்துவ சுத்தின்னா தத்துவத்தின் சார்பை விட்டு விடுதல். சுத்தினா இந்த இடத்துல விடுதல் தான், விடுவதன் மூலமாக அந்த உயிர் சுத்தம் அடைகின்றது. எனவே தத்துவ சுத்தி என்றார். இப்ப நாமெல்லாம் தத்துவங்களை விட முடியுமா? விட்டா நம்ம ஆணவத்துலதான் சாரணும். உறக்க நிலையில எத்தனையோ தத்துவங்களை நாம் விட்டு விடுகின்றோம். அப்ப நமக்கு என்ன வருகின்றது, அறியாமைதான், அறியாமைதான் நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் இந்த ஞானிகளும் வந்து தத்துவங்களை விடுகின்றார்கள் என்றால், நாம் தத்துவங்களை விட்டால் ஆணவ மலத்தில் அழுந்துகின்றோம். ஏற்கனவே அதில் அழுந்திருக்கோம், கொஞ்சம் அதிலிருந்து நீங்கி தான் தத்துவங்களை பெற்றிருக்கோம். இந்த தத்துவங்களை விட்டா ஆணவ மலத்தில் முழுமையாக அழுந்திரும். ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை, அவர்களும் தத்துவங்களை விடுகின்றார்கள், ஆனால் ஆணவ மலத்தில் அழுந்துவதில்லை, திருவருளையே அழுந்துகின்றார்கள். அதனால நம்மள மாதிரி அதுவும் அஞ்சவத்தை தான். தசகாரியத்திலே அஞ்சவத்தைகள் வருகின்றன. தசகாரியங்கள் பத்தா சொல்றாங்க, அதை அஞ்சம் அடக்கி சொன்னா அஞ்சவத்தை. ஆனா அஞ்சவத்தை நாம அன்றாடம் அடைகின்ற அஞ்சவத்தை போன்றவை அல்ல அந்த அஞ்சவத்தைகள். அவை நின்மல அஞ்சவத்தை, அதான் அடைமொழி கொடுத்தார்கள். நின்மல மனச்சார்பு அற்ற அஞ்சவத்தைகள். நாமும் தத்துவங்களில் இருந்து நீங்குகின்றோம், ஆனால் மனத்தில் அழுந்துகின்றோம். ஆணவ மனத்திலே ஞானிகள் தத்துவங்களில் இருந்து நீங்குகின்றார்கள், ஆனால் அருளில் அழுந்துகின்றார்கள். மனத்தில் அழுந்துவதால் அறியாமையே மேலோங்குகின்றது. ஞானிகளோ அருளில் அழுந்துவதால் அவர்களுக்கு பேரறிவு வெளிப்படுகின்றது. ஆகையினாலே நின்மல அஞ்சவத்தைகள் தசகாரியங்கள் ரெண்டும் ஒரே அனுபவம் தான். அஞ்சா சொன்னா நின்மல அஞ்சவத்தைகள், பத்தாக விரித்தால் தசகாரியம். தசகாரியம் தான் இங்கே சொல்லுகின்றார்கள் என்றாலும் அதையோடு நின்மல அஞ்சவத்தைகளையும் இணைத்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி சொல்லக்கூடிய தசகாரியம் பற்றிய சாத்திர நூல் வேறு எதுவும் கிடையாது. நம்முடைய ஆதினத்து பண்டார சாத்திர தசகாரியத்தை போல 10 தசகாரியங்களோடு 5 நின்மல அவத்தைகளையும் இணைத்து எந்த தசகாரியத்திலே எந்த நின்மல அவத்தையை நாம் வந்து பொருத்திக் கொள்ள வேண்டும், இந்த தசகாரியம் இந்த நின்மல அவத்தைக்கு சமம் என்று எப்படி சொல்வது என்றெல்லாம் இதில் தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தத்துவ சுத்தியில வந்து பாச ஞான நீக்கம் பெறுகின்றது. 25 பாடலிலே பார்த்தோம், 25 பாடலிலே அதன்படி தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி இந்த மூன்றுக்கும் வரையறை பார்த்தோம். 36 தத்துவங்களின் தொழிலையும் தனித்தனியே காணுதல் தத்துவ ரூபம் என்று கூறினார். அப்புறம் தத்துவ தரிசனம் இரண்டாவது, அது என்ன என்றால், இந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டை கண்ட ஆன்மா இந்த தத்துவங்கள் இவ்வாறு தொழிற்படினும் இவை சடமே, இவை தாமாக தொழிற்படுவதில்லை, அருளால் தான் தொழிற்படுகின்றன என்று உணர்தல் தத்துவ தரிசனம். அப்புறம் தத்துவ சுத்தி, இந்த தத்துவங்கள் நித்த பொருள்கள் அல்ல, மகாசங்கார காலத்திலே முதற்காரணமாயிலே ஒடுங்கி ஒன்றுமில்லாமல் மறைந்துவிடும், இருந்தும் இல்லாத மாதிரிதான். முதற்காரணத்தில் இருக்கின்றது தற்காலிகவாதம் தான் சரிதான், ஆனால் இருந்து என்ன பயன், சூக்குமருவமாக ஒடுங்கி இருக்கும். நிலையானவை அல்ல இந்த தத்துவங்கள். மேலும் இந்த தத்துவங்கள் ஏகதேசமானவை, அதாவது வியாபக பொருள்கள் அல்ல. ஏகதேசமான இந்த தத்துவங்கள் வியாபக பொருளாகிய சிவத்தை காட்ட வல்லன அல்ல. இவற்றோடு சேர்ந்திருக்கும் வரை நாம் சிவபெருமானை அனுபவமாக தரிசனம் செய்ய முடியாது. சிவலிங்கம் போன்ற திருமேனிகளிலே ஆவாகனம் செய்துதான் வழிபட முடியுமே ஒழிய சிவ அனுபூதி, நேரடியாக சிவத்தையே தரிசித்தல், அந்த சிவத்தோடு கலந்து விடுதல், அந்த அனுபூதி, அந்த சிவானுபவம் இந்த தத்துவங்களை சார்பாக கொண்டிருக்கும் வரை கிட்டவே கிட்டாது. தத்துவங்களின் சார்பை நீத்தால்தான் அருட்சார்பு கிடைக்கும். இப்ப நாம நீத்தா நமக்கு கிடைக்கலையா? நாம அருளை வேண்டி சிவபுண்ணியங்களை ஆற்றினால், அந்த சிவபுண்ணியங்களாக சரியை கிரிய யோகத்தை முற்றுவித்தால் நமக்கும் கிட்டும். அது அவன் செலுத்திருந்தான் நம்மை. எப்போ நாம முற்றுவிக்கணும் அவன் தான் முடிவு செய்வான். நாம அந்த சிவபுண்ணியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டிய. ஆகவே எல்லா வழிபாடும் முடிச்சாச்சு. புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு, புற வழிபாடு உருவத்திருமையை வழிபடுதல், அகப்புற வழிபாடு ஆத்மார்த்த சிவபூசை, சிவலிங்கம் வைத்து பூசை விடுதல், அகப்புற வழிபாடு. நாங்க அகத்தும் வழிபாடு செய்யறோம், புறத்தும் வழிபாடு செய்யறோம் சிவபூசையில. அக வழிபாடு யோக நெறி, புற வழிபாடு சரியை, அகப்புற வழிபாடு கிரியை, அக வழிபாடு யோகம். ஆகவே அகமும் புறமும் எல்லா வழிபாடையும் முற்றுவித்த நிலை வந்துவிட்டுதான். இந்த அகப்புற வழிபாட்டிலே நிறைவு எனக்கு வரவில்லை. புற வழிபாடும் பண்ணியாச்சு, அக வழிபாடும் பண்ணியாச்சு. இந்த புறம் அகம் இதையெல்லாம் கடந்து வியாபக சிவத்தை நேரடியாக வழிபட்டு அவனோடு கலந்து விட வேண்டும் என்ற தாகம் அப்பந்தான் வரும். அந்த தாகம் வந்து, அந்த தாகம் வரும்போது அதை தணிப்பதற்கு ஆச்சாரியனாக சிவபெருமான் எழுந்தொடி வந்து இந்த தத்துவங்களை எல்லாம் அந்த ஆன்மாவுக்கு வேறாக காட்டி அந்த ஆன்மாவை தன் அருளிலே சேர்த்துக் கொள்கின்றான். அருளின் துணை கொண்டு தத்துவத்தை காண்கின்றான். இப்ப கண்ணின் துணை கொண்டு பிற பொருளை காணலாம், ஆனால் கண்ணை எவ்வாறு காண்பது? கண்ணை கொண்டு நம் கண்ணையே காண முடியாது. கண்ணை கொண்டு பிற பொருளை தான் காணலாம். அது மாதிரி தத்துவங்களின் துணை கொண்டு உலகப் பொருள்களை பார்க்கலாம். தத்துவங்களை எப்போ நாம தனியா பார்க்கறது? கண்ணை தனியாக பார்க்கணும்னா அப்ப வந்து அங்க கண்ணாடி என்று இன்னொரு துணை நமக்கு தேவைப்படுகிறது. கண்ணாடியின் துணை கொண்டு கண்ணை காண்கிறோம் அல்லவா? அது மாதிரி எல்லா தத்துவங்களையே நாம தனியா பிரிச்சு பார்க்கணும்னா அங்க திருவருளின் துணை வேண்டும். அது குருவருளாக வருகின்றது. அந்த குருவருளை சார்பாக கொண்டு ஆன்மா தத்துவங்களை தன்னின் வேறாக காண்கின்றது. அந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிகின்றது. தொழிற்பட்டாலும் அவை சடமே என்று உணர்கின்றது. அவற்றால் சிவவரம்பொருளை உணர முடியாது என்று தெளிகின்றது. சிவவரம்பொருளை காட்டாத இந்த தத்துவங்களின் சார்பு நமக்கு தேவையில்லை. சிவவரம்பொருளை காட்டுவது திருவருள். அந்த திருவருள் சார்பே நமக்கு வேண்டும் என்று சொல்லி தத்துவங்களின் சார்பை நீத்து அருளில் அழிந்துகின்றது. அதான் தத்துவ சுத்தி. அப்படி அருளில் அழுந்தக்கூடிய நிலையிலே என்ன நடக்கலாம்? இடைப்பட்ட ஒரு நிலையில வந்து, ஏன்னா ஆன்மா படிமுறைதான், அது முத்தி வரைக்கும் அதை வந்து நிலைநிறுத்தி காட்டுறாங்க பாருங்க. அதான் சித்தாந்தத்துல ஒரு சிறப்பு. எப்போதும் ஒரு பொருளின் இயல்பை சொல்லும் போது எந்த நிலையிலும் அந்த இயல்புக்கு மாறா சொல்ல மாட்டான். இவன் வந்து படிமுறையில தானே வளர்ந்து வந்திருக்கான். சரியை கிரிய யோகம், ஏன் அதுக்கும் முன்னாடி பல பல சமயங்கள், புறப்புறச்சமயம் புறச்சமயம் இவற்றிலெல்லாம் ஒழுகி ஒழுகி படிமுறையில் தானே மேல் மேல் சமயங்களுக்கு வந்து அப்புறம் பல குழப்பங்கள் எல்லாம் குழம்பி அப்புறம் தானே தெளிவா வந்து சிவாகம் நெறி நின்று சித்தாந்த சைவத்துக்கு வந்திருக்கான். அந்த சித்தாந்த சைவத்துக்கு வந்து அவன் அதுல சரியை கிரியை யோகம்னு படிமுறையை அனுஷ்டித்து தான் வந்திருக்கான். அதே மாதிரி தத்துவங்களின் சார்பை நீத்து இந்த ஆன்மா அருளில் தோய்வதும் ஒரு படிமுறை நிகழ்கிறது. அப்ப இடையில வந்து சில பிறழ்ச்சிகள் நிகழ வாய்ப்புண்டு. என்னவென்றால், அந்த தத்துவங்களை விட்ட ஆன்மா அருளில் சார்ந்திருந்தாலும் அருள் சார்பை அது எண்ணி பார்க்காமல், எல்லாம் அருளால் வந்தது என்ன என்று நம்ம தன்னால் வந்தது என்று எண்ணி தன்னை பெரும்பொருளாக மதித்து நிற்கும் அந்த நிலை ஆன்ம ரூபம் என்று சொல்ல சொல்லப்படும். இப்போது நான் தத்துவங்களை நீத்து விட்டேன், நான் வியாபக பொருளாக இருக்கின்றேன். வியாபகம் எதனால் வெளிப்பட்டது? அருளால் தான் வெளிப்பட்டது. ஆகாயம் பறந்து விரிந்து விளங்குவதுதான் ஆகாயம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா எப்போ அந்த வியாபகம் வெளிப்படும்? இருள் அழுதி கிடக்குது ஆகாயம். அப்ப ஆகாயம்னு ஒரு இருக்குன்னே சொல்ல முடியாது, எங்கும் இருளாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்போ இந்த ஆகாயம் வெளிப்படும் என்றால், சூரிய ஒளி எங்கும் பரவி விளங்கினால், அந்த ஆகாயம் எங்கும் சூரிய ஒளி பரவி விளங்கினால், அந்த சூரிய ஒளியினால் இந்த ஆகாயமானது வெளிப்பட்டு எங்கும் ஆகாயம் வெட்ட வெளி, எங்கும் பெரிய வெட்ட வெளி இருக்கின்றது என்று ஒருவன் அறிந்து கொள்ளலாம் இல்லையா? ஆகவே ஆகாயத்தின் வியாபகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சூரிய ஒளிதான் வெளிப்படுத்த முடியும். ஆன்ம வியாபகமும் அந்த ஆன்மா அருளை சார்ந்தால் தான் வெளிப்படும். எனவே திருவருளால் வெளிப்பட்டது தன்னுடைய வியாபகம் அப்படின்னு உணர, அந்த உணர்ச்சியை மறந்து நான் இவ்வளவு வியாபக பொருளாக இருக்கின்றேன் என்று தன்னை சுதந்திரமான வியாபக பொருளாக கருதி கொள்கின்றது. ஆன்ம ரூபம், இதுதான் ஆன்ம ரூபம். இதைத்தான் பசுஞானம் என்று சொல்வார்கள். தன்னை பெரும் வியாபக பொருள், எனவே தான் பிரம்மத்துக்கு சமமாகிவிட்டோ என்று கருதுகின்றானே, இந்த நிலையைத்தான் பசுஞானம் என்பார்கள். இது நின்மல அவத்தைகளிலே நின்மல நனவு, நின்மல சாக்கிரம், சாக்கிரம் நனவு எல்லாம் ஒண்ணுதான். எனவே இந்த பசுஞானம் தான் நின்மல சாக்கிரம், நின்மல நனவு. இதை சொல்லக்கூடிய ஒரே நூல் அம்பலவாணி சீத சகாரியம் தான். அடுத்தார் போன்ற அடுத்தார் போல நாம் பார்ப்பது என்னவென்றால், அப்படி இருக்கும் பொழுது குருவானவர் உதவி செஞ்சுகின்றார். இன்று உன்னை வியாபக பொருளாக மதித்து நிற்கின்றாயே, இதுகாரும் நீ எத்தனை பிறவிகளிலே உடன்று வந்தாய், சொர்க்க நரகங்களில் எல்லாம் தோய்ந்து வந்தாய், அப்பெல்லாம் உன்னை சற்றும் எண்ணி பார்த்தாயா? இப்ப மட்டும் என்ன முடிந்தது என்றால் அது அருளால் அல்லவா என்று உணர்த்த உடனே அந்த ஆன்மா தன்முனைப்பை விட்டு அருளே கதி என்று அது அருளை போற்றி நிற்கின்றது. இந்த இடத்துல தான் பிரம்மம் அப்படின்னு நின்று அந்த ஆன்மா அந்த உணர்வை விட்டு எனக்கு அறிவு விளங்கினாலும் சரி, இச்சை விளை வெளிப்பட்டாலும் சரி, செயல் வெளிப்பட்டாலும் சரி, எல்லாம் அருளால் தான் வெளிப்படுகின்றன, அருளே முதன்மையானது, அருளின் உதவியின்றி எனக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது என்று அருளின் மேன்மையினையும் தன்னுடைய தாழ்வையும் உணர்ந்து நிற்கின்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படும். இது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனத்தில் வச்சு விளங்கிக்கலாம். தத்துவங்களே தொழிற்படுவதாக கருதுதல் தத்துவ ரூபம். இல்ல இல்ல, தத்துவங்கள் தானா தொழிற்படல, அருளால் தான் தத்துவங்கள் தொழிற்படுகின்றன, தத்துவ தரிசனம். அதே மாதிரி தானே அறிவு உள்ள பொருள், தானே இச்சை கிரியெல்லாம் உள்ள பொருள்னு தன்னை மதித்து நிற்றால் ஆன்ம ரூபம், தான் சித்த பொருள், தான் வியாபக பொருள். அப்படி இல்லை, அருளால் தான் நான் அறிகின்றேன், அருள் வெளிப்படுத்தியதால் தான் நான் என்னுடைய வியாபகம் வெளிப்பட்டது, திருவருள் என் வியாபகத்தை தடை செய்த மனசக்தியை அது நீக்கியது, என்னை சிவநெறியிலே செலுத்தி செலுத்தி இந்த திருவருள் தான் மனத்தடையை நீக்கி அந்த மனத்தடைக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்த என்னுடைய வியாபகத்தை வெளிப்படுத்தியது, திருவருள் தான் எனக்கு உணர்த்துகின்றது, அதனால்தான் இந்த வியாபகம் பெற்ற பிறகும் நான் உணர்ந்து வருகின்றேன், அது உணர்த்தாவிட்டால் நான் உணரமாட்டேன் என்று சொல்லி அது தரிசனம். பார்த்தீங்களா, தத்துவங்கள் சிவபெருமானால் அவனுடைய திருவருளால் தொழிற்படுகின்றன, தத்துவ தரிசனம். அது மாதிரி ஆன்மாவகையினுடைய அறிவு திருவருளால் தான் விளங்குகின்றது, ஆன்ம தரிசனம். திருவருளுடைய மேன்மையை உணர்வு தான் தரிசனம்னு வருது, ஆன்ம தரிசனம். இந்த ஆன்ம தரிசனம் நிலை அஞ்சவ நின்மல அஞ்சவத்தையிலே நின்மல கனவு, நின்மல சொப்பனம், அந்த அருளை நன்றாக இந்த ஆன்மா அழுந்தி அந்த அருள் சார்பு இன்னும் மிகும், அதுக்கு மிகும் போது அப்போ ஒரு பிறழ்ச்சி ஆன்மாவுடைய ஏற்படுகிறது. பாருங்க, அந்த படிமுறையில செல்லும்போது பிறழ்ச்சி நிறைய வருது, ஆனா குருமூர்த்தி கூடவே இருக்கார், பிறழ்ச்சி வரும்போதெல்லாம் காப்பாத்திடுறார். அருமையா அந்த செய்திகளை எல்லாம் இந்த நூல் தான் மிகச்சிறப்பாக சொல்கின்றது. இவ்வளவு விளக்கமா, எப்பெல்லாம் இந்த தசகாரிய படிநிலைகள்ல இந்த ஆன்மா அப்படி ஏறி ஏறி செல்லும் போது எந்தெந்த இடத்துலலாம் ஆன்மாவுக்கு விபரீதம் என்ன வருகின்றது, அங்க என்ன வரவும் உடனே அந்த குருவானவர் அருகில் இருந்து, எத்தனை ஆன்மாக்களை உயிர் வச்சிருப்பார், அப்ப அந்த குரு உடனே அருகில் இருந்து அந்த பிறழ்ச்சியில் நின்று அந்த ஆன்மாவை காப்பாற்றி இந்த ஆன்மாவை ஈடேற்றுகின்றார். இப்ப என்ன விபரீதம் என்ன வருகின்றது, ஒரு சின்ன விபரீதம், அருள் சார்பு மிகும் போதும் அந்த விபரீதம் என்ன வருது, என்னன்னா, ஆகவே சிவபெருமானுடைய திருவருள் இப்போது நம்பால் இருப்பதனாலே, இந்த அருளால் தானே சிவபெருமான் ஐந்து வழியிலே ஏற்றுகின்றார், இந்த அருளும் நம்பால் நிறைந்திருப்பதனாலே, நம்மிடத்தில் இந்த அருள் நிறைந்திருப்பதாலே, அவரை போல நாமும் ஐந்து ஒளிர்களை, அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல், இந்த ஐந்து ஒளிர்களை நாமும் செய்வோமே. சிவபெருமானும் பாசத்தடை நீங்கியவர், நாமும் அவர் அருளால் பாசத்தடை நீங்கிட்டோம், அவர் அருள் பூரணமா இப்ப நம்மகிட்ட இருக்கு, நாமளும் அந்த ஐந்து ஒளி செய்தானே அப்படின்னு ஒரு சிறிய இச்சை வருகின்றது. அந்த ஆசையை வந்து போக்குவது குரு தான். அப்ப குரு குருவுடைய நிலை எப்படிப்பட்டது, அவர் துணையின்றி முத்தி கிட்டுமா, இப்படி எல்லாம் வந்து மருள் விபரீத எண்ணம் உயிருக்கு வந்தா உயிர் என்னைக்கு சிவானுபவத்தை அனுபவிக்குது. அப்ப சொல்றார், நீ ஐந்தொழி செய்ய வேண்டும் ஆசை கொள்ளாதே, ஏனென்றால் அது உனக்கு பொருந்தாத காரியம், ஐந்தொழி செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அது சிவபெருமான் ஒரு நாளே செய்யக்கூடியது பதிப்பொருள், நீ முத்தி அடைந்தாலும் நீ வந்து உயிர் தான், சிவம் சிவம் தான், உயிர் உயிர் தான். ஆகவே சாந்ததன் வண்ணமாம் தன்மையினால உயிர் சிவமாம் தன்மையை பெறுமோ ஒழிய மற்றபடி அந்த ஐந்தொழில்களையும் செய்ய முடியாது. அதை எப்படின்னு ஓமையில வச்சு குருவானவர் உணர்த்துகின்றார். என்னவென்றால், கதிரவன் ஒளியிலே கண் ஒளியானது கலந்து விட்டால் அந்த கண் என்ன செய்யும், தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யும், கண் வந்து பொருள்களை காணும், உருவத்தை காணும், அதைத்தான் அந்த கண்ணால் செய்ய முடியும். கதிரவன் வந்து எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஒளி, எல்லாருக்கும் எல்லா பொருளையும் காட்டுவது கதிரவன் ஒளி தான், அவன் காட்டுவதனாலதான், அந்த கதிரவன் காட்டுவதனாலதான் நம்ம கண்டு வருகின்றோம். இப்ப கண்ணில் கதிரவன் ஒளி நிறைய முழுமையாக கலந்து விட்டதுங்கிறதுனால அந்த கதிரவன் செய்கின்ற காட்டும் தொழிலை இந்த கண்ணு செய்ய முடியுமா, கதிரவன் காட்டுவான் நம்ம கண் அதை காணும், அது காட்டுற பொருளை காணும் இல்லையா, ஆனா நம்ம கண் வந்து இன்னொரு கண்ணுக்கு காட்ட முடியுமா, நம்ம கண்ணால இன்னொருத்தனை கூட்டு ஏதா பாரு அப்படின்னு காட்டுனா அவனும் தன்னுடைய கண்ணால கதிரவனுடைய துணை கொண்டு தான் காண்கிறான். நாம சொல்லியிருப்போம் அவ்வளவு, நம்ம சொன்னதை கூட்டு பார்த்தாலும் நம்முடைய கண்ணுடைய துணை கொண்டு அடுத்தவன் காண்பதில்லை, அவனும் கதிரவனுடைய துணை கொண்டு தான் காண்கின்றான். எனவே காட்ட வல்லது கதிரவன் ஒளி மட்டும்தான், கதிரவன் ஒளியோடு கண்ணு பரிபூர்ணமா கலந்திருக்கிறான், கதிரவன் ஒளி கண்ணுக்கு முழுமையாவே கிடைச்சிருக்கிறான். கிடைச்சாலும் காட்டும் செயல், கதிரவன் ஒளி செய்கின்ற காட்டும் செயலை கண்ணுடையால் செய்ய முடியாது, அது காணத்தான் முடியும். அத மாதிரி சிவபெருமானுடைய திருவருள் இந்த முத்தான்மாவிடம் நன்கு முழுமையாக அது கலந்திருந்தாலும் ஐந்தொழிலே அவனுடைய அருள் தான் செய்ய முடியும். இந்த முத்தான்மா கண் வந்து காணத்தான் முடியும், இந்த முத்தான்மா அவன் தருகின்ற இன்பத்தை நுகரத்தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதான் உம்பர்வினான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய உற்பத்தினா என்ன படைத்தல், படைத்தல் ஆதினா மத்த நாலு துடிகளையும் சேர்த்துக்கணும், அஞ்சு துடி ஐந்து துடிகளையும் வச்சுக்கணும். உம்பர்வினான் தேவர் தலைவனாகி சிவபெருமான், உம்பர்வினான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன். அப்ப உயிர் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்று சிவஞான சித்தியார்களே அருமையாக சொன்னார்களே. அங்கே ஒரு ஓமையிலே சொன்னார்கள், இங்கே இன்னொரு சிறப்பான முறையிலே சொன்னார்கள். ஆகையினாலே இந்த ஆன்ம தரிசனம் நிம்மல சொப்பனம், அதுக்கு அப்புறம் வந்து நிம்மல சுளுத்தி அப்படின்னு ஒரு அனுபவம் வருகின்றது, அதான் நிம்மல உறக்கம். அந்த நிம்மல சுளுத்தி வரும்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், உயிருக்கு உயிர் அருளோடு நன்கு பொருந்தி அந்த அருளின் துணை கொண்டு ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறிய இச்சையை அது மேற்கொள்கின்றது. இந்த நிலையில தசகாரிய அனுபவம் எதுவும் கிடையாது, ஆன்ம தரிசனம்ங்கிற தசகாரியம் தான். ஆன்ம தரிசனத்துல நிம்மல சொப்பனம் அதாவது அருள் சார்பு, அதுக்கப்புறம் அந்த அருள் சார்பு மிகுதியாகும் போது நின்மல சுளுத்தி, அந்த நின்மல சுளுத்திக்கு சமானமா அந்த நின்மல சுளுத்திங்கிறது தசகாரியத்துல எது அப்படின்னா அதுக்கு தசகாரியம் எதுவும் கிடையாது. இதை இந்த செய்தியை சொன்னவர்கள் நம்முடைய அம்பலவன தேசிகர் மட்டும்தான். எங்கே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் சிவஞான போத சிந்தனை உரையிலே சொல்லியிருக்கின்றார். ஆன்ம ரூபம் அப்படிங்கிற தசகாரியம், அதுக்கு இணையா நின்மல அவத்தையில நின்மல சாக்கிரம், அப்புறம் ஆன்ம தரிசனம் என்பது நின்மல சொப்பனம். பாத்தீங்களா தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அதெல்லாம் நிம்மல அவத்தைகளை சொல்லல, ஏன்னா அந்த நனவு கனவு அப்புறம் வந்து உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் இவை தானே அஞ்சவத்தைகள். இந்த அஞ்சவத்தைகளை அடைவது யார், ஆன்மா தானே, அதனால ஆன்ம ரூபத்திலிருந்து தான் தொடங்குது அஞ்சவத்தைகள். நிம்மல அஞ்சவத்தைகள் ஆன்ம ரூபத்திலிருந்து தான் தொடங்குது. ஆன்ம ரூபம் தன்னை மதித்து நிற்றல், தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் தன்னை மதித்து நிற்றல், தன்னை சுதந்திரமுடைய பொருளாக கருதி செருக்குற்று நிற்றல், இதுதான் ஆன்ம ரூபம். இது நிம்மல அவத்தையில நிம்மல நனவு சாக்கிரம். அப்புறம் இல்லை இல்லை அருளால் தான் எனக்கு இந்த முதன்மை கிடைத்துள்ளது என்று அருளின் முதன்மை உணர்தல் நிம்மல சொப்பனம். அந்த அருளை நன்கு அழுந்தி அந்த அருளின் துணை கொண்டு ஐந்தொழில் செய்ய வேண்டும் என்று கருதுதல், அதுதான் நிம்மல சுளுத்தி நிம்மல உறக்கம். ஆனா இது தசகாரிய நிலையில இதை வைக்க மாட்டார்கள், தசகாரியத்தில் இது வராது. இந்த செய்தியை நம்முடைய அம்பலவான தேசிகர் தான் அருளை செய்திருக்கார் சிவஞான போத சிந்தனையிலே. சரி நின்மல சொப்பனத்துக்கு அப்புறம் நின்மல சுளுத்தி வருது, அதாவது ஐந்தொழில் செய்யணுங்கிற ஒரு இச்சை ஆன்மாவில் தோன்றுகிறது. அந்த இச்சையை குருமூர்த்திகள் உடனே போக்கி விடுகின்றார்கள், அருமையாக ஓமையெல்லாம் சொல்லி போக்குகின்றார்கள். போக்கிய உடனே அந்த ஐந்தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அது கைவிடுகின்றது, கைவிடுகின்றது. அந்த கைவிடுத நிலைதான் நின்மல சுளுத்திக்கு அப்புறம் என்ன துரியம், நின்மல துரியம். ஐந்தொழில் செய்ய வேண்டும் இச்சையை கைவிட்டு சிவபோகமே வேண்டும் அப்படின்னு அது நின்மல துரியம். சரி இனி வந்து அடுத்த தசகாரியத்தை சொல்ல வருகின்றார். அடுத்த தசகாரியம் என்ன, ஆன்ம தரிசனத்தில் நிற்கின்றது, ஆன்மா தன்னை மதித்து நின்றது தானே வியாபக பொருள், அப்புறம் அருளால் தான் தனக்கு எல்லாம் எல்லா மேன்மையும் கிட்டி உள்ளது, இன்று பிறவியை கடந்திருக்கின்றேன் என்றால் அது அருளால் தான் என்று குருவின் உபதேசம் மூலம் அது நன்கு உணர்ந்து கொண்டது. அப்படி ஆன்ம தரிசனத்தில் நிற்கும் போதுதான் நின்மல சொப்பனம் நின்மல சுளுத்தியெல்லாம் நிகழ்கின்றன. சரி அப்புறம் ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் என்னது, ஆன்ம சுத்தி. ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி என்பது என்ன என்றால் அந்த அருள் அருளால் ஐந்தொழில் செய்வோம் என்ற எண்ணத்தை கைவிட்டு அந்த அருளிலே முழுமையாக அடங்கி தனக்கு என்ன ஐந்தொழில், தான் என்ன ஐந்தொழில் செய்வதற்கு தான் யார் என்று அது நன்கு உணர்ந்து அந்த இச்சையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு தன் தனக்குன்னு என்ன செயல் இருக்கின்றது, தன் செயலெல்லாம் அருளின் செயலே, அருள் செலுத்த நான் செய்யும், நாம் எப்படி செய்ய முடியும் ஐந்தொழில், தன்னை தான் எது செய்தாலும் அது திருவருள் செலுத்து தான் நிகழ்கின்றது. எனவே நம்முடைய செயலுக்கெல்லாம் கர்த்தா உண்மையான கர்த்தா யாருன்னா சிவபெருமான் தான். கர்த்தா தன்மையே தனக்கு கிடையாது, நாம் ஏதாவது செய்யணும்னா அது சிவபெருமான் செலுத்தி நம்மை செய்ய வைத்தால்தான் உண்டு என்ற தெளிவான ஒரு உணர்ச்சி அதுக்கு ஏற்படுகின்றது. அதான் தன் பணியெல்லாம் அரண்பணி என கருதுதல், அதான் அரண்பணி நிற்றல், இறைவணி நிற்றல் என்பார்கள். ஏகனாகி இறைவணி நிற்க சொல்வார்களே, அந்த இறைவணி நிற்றல் அதுதான் ஆன்ம சுத்தி. இறைவணி நிற்றல்னா உலகினில் என் செயலெல்லாம் உன் செயலே என்ற உணர்ச்சி மெய்யுணர்ச்சி வாய்க்கப்பெறுதல். அப்ப தன் பணியை விடுதல் ஆன்ம சுத்தி, அல்லது தன் பணியெல்லாம் சிவன் பணி என்று தெரிதல் ஆன்ம சுத்தி என்று கூறலாம். ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் ஆன்ம சுத்தி நிகழ்கிறது. அந்த ஆன்ம சுத்தி என்பது தனக்கு செயலில்லை என்று உணர்ந்து இறைவனி நிற்றல், அதுவே ஆன்ம சுத்தி. அதான் அதுவேயாக குலவிடல் துரியம், அந்த திருவருளே ஆக ஐந்துரை செய்ய வேண்டும் என்ற இச்சையை விட்டு அந்த திருவருளோடு ஒன்றை சிலைத்து விடுதல் நின்மல துரியம். இந்த நின்மல துரியம் தான் ஆன்ம சுத்தி. அஞ்சவத்தையில நின்மல துரியம்னு சொல்கின்றோம், தசகாரியத்துல அதையே ஆன்ம சுத்தின்னு சொல்கின்றோம், குலவிடல் துரியம் அடுத்தால சுத்தின்னு சொல்லிட்டாங்க. சுத்தினா ஆன்ம சுத்தி, சுத்தி. இந்த ஆன்ம சுத்தியை கொண்டால், இந்த ஆன்ம சுத்தி என்ற அனுபவத்தை பெற்றால் சிவமதாகும். அந்த ஆன்மா வேறு சிவம் வேறுங்கிறது கிடையாது, இந்த ஆன்மா சிவமயமாய் விளங்கும். அப்படி சிவத்தோடு ஒன்றிவிடும். ஏன்னா தன்னை பற்றி நினைப்பே அதை விட்டுட்டுது. ஆகையினாலே அது சிவமயமாய் விளங்கும். அடுத்தாற்போல ஒரு இந்த இடத்துல ஒரு ஐயப்பாடு, எவ்வளவு செய்திகள் சொல்றாங்க.